الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد آتينا لقمان الحكمة أن اشكر لله ومن يشكر فإنما يشكر لنفسه ومن كفر فإن الله غني حميد صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من أوتي معروفا فليذكر فمن ذكره فقد شكره ومن كتمه فقد كفر رواه الطبراني او كما قال صلى الله عليه وسلم وهل عليكم الله سبحانه وتعالى ورنته ورثاهم صلاتهم سلامهم ارجل نبي محمد صلى الله عليه وسلم ورجل ميدهم அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் சாபியங்கள் சகாசாபிகள் முஸ்லிம்கள் மூடிகள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜிம்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைகளே நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏற்றுக்கிறானோ அப்படியே அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ எவற்றை அல்லாஹ் வெறுக்கின்றானோ அப்படியான அல்லாஹுடைய ஹராம்களை முற்றுமுழுதாக தவிர்த்து வாழுமாறு அடியேனில் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுவாக ஹைசுமா குந்தும் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லார்களே, மனிதர்களாக நம்மை படைத்த அல்லாஹ் நம்மை பல் துறைகளிலே தேர்ச்சி பெற்றவர்களாக ஏதோ ஒரு துறையில் ஒரு கண்ணியமான ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். சிலர்கள் அறிவாளிகளாக, சிலர்கள் செல்வந்தர்களாக, சிலர்கள் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக, இன்னும் சிலர்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு, இன்னும் சிலர்கள் அரசியல்வாதிகளாக, ஒவ்வொரு துறையிலும் ஏதோ ஒரு கண்ணியத்துடன் ஒரு மதிப்புடன் ஒரு மரியாதையுடன் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, நாம் எந்த துறையில் கொடிகட்டி பறந்தாலும், நாம் எந்த துறையிலே முன்னேறினாலும், நாம் எந்த அந்தஸ்துகளை பட்டங்களை பதவிகளை அடைந்தாலும், அந்த பட்டங்களுக்கும் பதவிகளுக்கும் அந்த செல்வங்களுக்கும் அந்த செல்வாக்குகளுக்கும் அந்த அரசியல் அதிகாரங்களுக்கும் பின்னால் சிலருடைய தியாகத்தை அல்லாஹ் காரணமாக வைத்திருக்கிறான். அதுதான் நமது முன்னோர்கள். நமது முன்னோர்கள் சிலர்கள் பெரிய குடும்பத்துக்கு பொறுப்புதாரிகள், சிலர்கள் பெரிய ஒரு தொழிற்சாலைக்கு தொழில் அதிபர்கள், பெரும் கடைக்கு சொந்தக்காரர்கள், சாணி பூமிக்கு சொந்தக்காரர்கள், உள்நாடு வெளிநாடு என்று ஏற்றுமதி இறக்குமதி என்று வியாபாரத்துறையிலே கொடிகட்டி பறக்கிறோம். சிலர்கள் அறிவை வைத்து சம்பாதிக்கிறார்கள், சிலர்கள் தன்னிடமுள்ள ஆற்றல்களை வைத்து சம்பாதிக்கிறார்கள், இன்னும் சிலர்கள் தன்னிடமுள்ள சக்தி அரசியல் செல்வாக்குகளை வைத்து பணம் ஈட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் எந்த துறையில் முன்னேறினாலும் நமது வேர், நாம் மரமாக இருந்தால் நமது தண்டு, நாம் கனியாக இருந்தால், நாம் பூவாக இருந்தால் வேர் என்று ஒன்று இருக்கிறது. கனி எவ்வளவு இனிப்பாக இருந்தாலும் வேர் கசப்புதான், ஆனால் வேர் இல்லாமல் கனிக்கு இனிப்பாக முடியாது என்பதை அந்த கனி மறக்கக்கூடாது. அதுதான் நமது முன்னோர்கள். முன்னோர்களின் முதலிடம் யார்? நமது முன்னோர்களிலே முதலிடம் வகிக்கக்கூடியவர்கள் யார்? நம்மை ஆளாற்றியவர்கள் யார்? அல்லாஹுக்கு அடுத்தது யார்? முதலாவது அல்லாஹ் நமது ரப்பு. அதை அடுத்து அல்லாஹ் நமக்கு பின்னால் வைத்திருப்பது நமது பெற்றோர்கள். என்னுடைய தலைப்பு கண்ணியமானவர்களே, பெற்றோர்களை பற்றியது மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு துறையிலும் நமது மூத்தவர்களை மதிக்க வேண்டும், நமக்காக சேவை செய்தவர்களை மதிக்க வேண்டும், நமக்காக தன்னுடைய ஆயுளை அர்ப்பணித்தவர்களை மதிக்க வேண்டும், நமக்காக இரவு பகலாக பாடுபட்டு நம்மை ஆளாக்கியவர்களை நாம் மதிக்க வேண்டும் என்ற சகல துறையோடும் சம்பந்தப்பட்ட விடயங்களை முன்வைப்பேன். நான் முதலாவது முன்வைப்பது பெற்றோர்களே. சுருக்கமாக அதை ஒழித்துவிட்டு ஒவ்வொன்றையும் சுட்டிக்காட்டிச் செல்வேன் இன்ஷா அல்லாஹ். எனவே ஆரம்பம் தொட்டு இறுதி வரைக்கும் விழிப்புடன், விழிப்புணர்ச்சியுடன் பேசப்படுகின்ற விடயங்களை ஈஜாபியா, அரபியில ஈஜாபி என்பார்கள், தமிழிலே முன்னிலை, ஒன்றை அப்படியே ஏற்றுக்கொள்வது. ஆங்கில வார்த்தையில் அதிகம் புழக்கப்பட்டிருக்கிறோம், அரபியிலே ஈஜாபி என்பார்கள், ஆங்கிலத்திலே பாசிட்டிவ் என்பார்கள். பேசுகின்ற விடயங்களை பாசிட்டிவாக எடுத்தால் பிரயோசனமாக இருக்கும். சலபி என்பார்கள் அரபியிலே, ஆங்கிலத்திலே நெகட்டிவ் என்பார்கள், தமிழிலே எதிர்மறை என்பார்கள். பேசுகின்ற விடயத்தோடு எதிர்நீச்சல் அடித்தால் நமக்கு நஷ்டம் என்பதையும் நான் ஆரம்பத்தில் சொல்லிக் கொள்கிறேன். சில விடயங்களை நான் முறையாக, பணிவாக, அழகாக, சுதந்திரமாக முன்வைப்பேன் என்ற ஒரு வேண்டுகோளையும் நான் முன்னால் வேண்டிக் கொள்கிறேன். எனவே யாருக்கும் சிலருக்கு பேசுகின்ற விடயங்கள் அது இனிப்பாக இருக்கும், சிலர்களுக்கு கசப்பாக இருக்கும், சிலர்களுக்கு இனிப்பும் புளிப்பும் கசப்பும் கலந்து விளங்கும். கண்ணியமானவர்களே, எனக்கு தேவை, என்னிடம் என்ன குறை இருக்கிறது, பேசப்பட்ட விடயத்தில் நான் எதிலே மைனஸாக இருக்கிறேன், எதிலே பிளஸ்ஸாக இருக்கிறேன், எதிலே குறையாக இருக்கிறேன், எதிலே நிறையாக இருக்கிறேன் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து படிப்பினையோடு கேட்போம் என்பதையும் நான் வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களை, பெற்றோர்கள் நம் எந்த துறையில் முன்னேறினாலும் நமது பெற்றோர்களை மறக்க முடியாது, அவமதிக்க முடியாது, அவர்களை ஒதுக்க முடியாது. அறிவுத்துறையில் ஒருவர் முன்னேறலாம், அவர் பிஏ பட்டம் வாங்கலாம், அவர் எம்ஏ பட்டம் வாங்கலாம், அவர் பிஹெச்டி கலாநிதி பட்டம் வாங்கலாம், அவர் எந்த துறையில் டிகிரி செய்தாலும், தாய் மூன்றாம் வகுப்பு படித்திருக்கலாம், தந்தை ஐந்தாம் வகுப்பு தான் படித்திருக்கலாம், நீங்கள் ஓலவெளியிலே 10A எடுத்திருக்கலாம், தந்தை ஓலவல் எழுதாதவராக இருக்கலாம், தாய்க்கு தன்னுடைய பெயரை கூட எழுத தெரியாமல் இருக்கலாம். அறிவாளி ஒருவர் தன்னுடைய தாய் தந்தையை எந்த துறையில் பாண்டித்தியம் பெற்றாலும் மறக்க கூடாது என்பதற்கு கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தில் பல சான்றுகள் இருக்கின்றன. நான் அங்கு சம்பவங்களை தொட்டு காட்டினால் நேரம் இடம் கொடுக்காது. எனவே எந்த துறையில் முன்னேறினாலும் நம்மை பெற்றவர்கள் யார், கற்பத்தில் சுமந்தவர் யார், எப்படி சுமந்தார்கள்? அல்லாஹ் அதை வர்ணிக்கிறான், இரண்டு விதமாக வர்ணிக்கிறான். என்ற ஆயத்தில் சொல்லுகிறான், என்ற வார்த்தை ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், பிள்ளையை சுமக்கும் பொழுது வஹ்னோடு சுமந்தார். வஹ்ன் என்றால் பலஹீனம், பலஹீனம் பெண்ணே ஒரு பலஹீனமானவர், அவர் பிள்ளையை சுமத்தும் பொழுது இன்னும் பலகீனமாகிறார். குருகன் என்று சொல்கிறார், கஷ்டத்தோடு சுமந்தார். கஷ்டமும் பலகீனமும் சேர்ந்ததாகத்தான் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கற்பத்தில் சுமந்தால் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான். தொடர்ந்து சொல்லி வருகின்ற ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சுமந்ததும் பெற்றெடுத்து பால் குடி மறக்கடிப்பதற்கும் 30 மாதங்கள் அவர் காலங்கழித்தார். இன்னும் ஒரு ஆயத்திலே, அவருடைய பால் குடி 2 வருடங்கள் பால் கொடுத்தார் என்பதையும் அல்லாஹ் அங்கே சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லும் பொழுது, அனிஷ்குர்லி, எனக்கு நீ நன்றி செலுத்தி, உன்னை குறை இல்லாதவனாக வெளியாக்கினேன், அங்கவீனம் இல்லாமல் வெளியாக்கினேன், உன்னை பூர்த்தியான ஒரு மனித உருவத்திலே வெளியாக்கினேன், உன்னை உயிரோடு வெளியாக்கினேன், அனிஷ்குர்லி, அதற்கு நீ எனக்கு முதலில் நன்றி செலுத்தி, எனக்கு நன்றி செலுத்தி தாய்க்கு தந்தைக்கு நன்றி செலுத்தாமல் விட்டு விடாதே, வழிவாலிதை சுக்ருல்லா, முதலாவது அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது, இரண்டாவது அல்லாஹ் வைத்திருக்கின்ற நன்றி வழிவாலிதை உன்னுடைய தந்தை, உன்னுடைய தாய் தந்தைக்கு. எனவே இதுதான் முன்னோர்களை நமது மூத்தவர்களை மதிப்பதுதான் சுக்குர் என்று சொல்கிறோம். நன்றி மனப்பான்மை. கண்ணியமானவர்களே, ஒரு சில நடைமுறை உதாரணங்களை சொல்லி அடுத்த தலையங்கத்துக்கு நான் செல்கிறேன். தாய் தந்தையுடைய தியாகம் இருக்கிறதே. நாம் இன்று ஒரு ஹாஜியாராக 10 ஹஜ் முடித்திருக்கலாம். நாம் இன்று மாதம் 2 கோடி 3 கோடி சம்பாதிக்கலாம், 20 லட்சம் சம்பாதிக்கலாம். வெளிநாட்டிலும் நமக்கு கடை இருக்கலாம், வெளிநாட்டிலும் நமக்கு ஸ்டோர் இருக்கலாம், வெளிநாடுகளிலும் நமக்கு ஆபீஸ் இருக்கலாம். நாம் வெளிநாடுகளிலே பட்டப்படிப்பை முடித்தவர்களாக இருக்கலாம். நாம் ஆங்கிலத்தை கரைத்து குடித்தவர்களாக இருக்கலாம். தாய் தந்தைக்கு தன்னுடைய பெயரை கூட ஆங்கிலத்திலே சிக்னேச்சர் கையொப்பம் இட தெரியாமல் இருக்கலாம். அவர்கள் இன்று வரைக்கும் சிங்கர் பிரிண்ட் தான் வைப்பவர்களாக இருக்கலாம், கையச்சை தான் வைப்பவர்களாக இருக்கலாம். என்றாலும் நாம் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்கலாம், தொழில் அதிபராக இருக்கலாம், ஏன் ஒரு ஜனாதிபதியாக இருக்கலாம், தாயையும் தந்தையையும் மறப்பான் என்றால் அவனால் சுவர்க்கம் போக முடியாது. இது உறுதியான விடயம். எப்படிப்பட்ட தியாகம்! தாய் கற்பம் தரித்தவுடன் நாம் மனைவியை, நாம் நமது மனைவியை பார்க்கலாம். திருமணம் முடித்து பிள்ளை பெற்றெடுத்தவர்கள் கற்பம் தரித்தால் பல வகையான ருசியான உணவுகள் தேவைப்படும். அந்த உணவு தேவை, அந்த பணம் தேவை, அந்த பழம் தேவை, அந்த அந்த கடையில் இந்த சாப்பாடு தேவை என்றெல்லாம் கேட்பார்கள். நாம் ஓடி சென்று வாங்கி கொண்டு வந்து கொடுப்போம். நாம் நமது மனைவிக்கு கொடுக்கிறோம். இதே போன்றுதான் 30 வருடத்துக்கு முன்னர் நமது தந்தை நமது தாய்க்கு கொடுத்தார். குடும்பத்தவர்கள் விருப்பமான உணவுகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார்கள். எப்படி தியாகம் என்று பாருங்கள். சாப்பிட்டு அடுத்த நிமிடம் வாந்தி. விருப்பமான உணவு முன்னால் இருக்கிறது, ஆனால் சாப்பிட முடியாது, கை வைக்க முடியாது. ஏன்? இது உஷ்ணமான சாப்பாடு, இது கடுகு கலந்த சாப்பாடு, இது உனக்கு உனது குழந்தைக்கு உன்னுடைய கற்பத்தில் இருக்கின்ற வயிற்றுக்குள் இருக்கின்ற குழந்தைக்கு தகாத சாப்பாடு என்று ஒதுக்கி அவரை தடுத்து விடுவார்கள். கண்ணுக்கு முன்னால் விருப்பமான அறுசுவையான உணவுகளை மற்றவர்கள் உண்ணும் பொழுது எனக்கும் வாய் என்ன ஆசை வாயில் எச்சி ஊறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் பிள்ளைக்காக வேண்டி எத்தனையோ அறுசுவை உணவுகளை தியாகம் செய்தவர் நமது தாய். எத்தனையோ இரவுகளை தூங்காமல் விழித்திருந்தவர் நமது தாய். அந்த தாய் தந்தையை ஆஸ்பத்திரியிலே ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இரவும் தங்குவதற்கு நமக்கு நேரம் இல்லாத துப்பாக்கியசாலிகள் நாம். 500 ரூபாயை 1000 ரூபாயை கொடுத்து வேலைக்காரனையும் வேலைக்காரியையும் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கின்ற நர்ஸையும் வைத்து விட்டு வருகின்ற துப்பாக்கியசாலிகள் நாம். ஒரு மனுஷியாலம் தாய் தந்தையோடு ஆஸ்பத்திரியிலே கழிக்க நேரம் எடுக்க முடியாத மிக கேவலமானவர்கள் நாம் என்றால் மிக வெட்கப்பட வேண்டிய ஒரு விடயம். என்ன நன்றி செலுத்தியிருக்கிறோம்? இன்னும் சிலர் கண்ணியமானவர்களை பெற்றவுடன் உன்னை வளர்க்க முடியாது, உனக்கு பால் கொடுக்க முடியாது, உனக்கு சம்பாதிக்க முடியாது என்று ஒரு காட்டுக்குள் போட்டுவிட்டு போனால் அன்றைய தினம் பேப்பரிலே பத்திரிகை வந்திருக்கும் 2 மாத சிசு அல்லது 1 வாரம் பிறந்து 1 வார குழந்தை காட்டுக்குள் மீட்பு, குப்பை தொட்டியில் மீட்பு, சாக்கடையில் மீட்பு. இன்று ஹாஜியார், இன்று போஸ், இன்று மந்திரி, இன்று அமைச்சர், இன்று டாக்டர், இன்று அக்கவுண்டர், இன்று இன்ஜினியர், இன்று லாயர், இன்று ஜட்ஜ், இன்று ஹாஃபில், இன்று ஆலிம், இன்று முஃப்தி, இன்று முஃபஸ்ஸிர். யார் வளர்த்தார் நம்மை? அன்று சாக்கடையில் போட்டால் கிடைத்திருக்குமா ஹாஜி பட்டம், கிடைத்திருக்குமா மந்திரி பட்டம், கிடைத்திருக்குமா அமைச்சு பட்டம், கிடைத்திருக்குமா லாயர் பட்டம், கிடைத்திருக்குமா நீதிபதி பட்டம்? யார் வளர்த்தார்? தாய் வளர்த்தார், தந்தை வளர்த்தார். எத்தனை எத்தனை பகல் உணவுகளை அசருக்கு பின்னர் தான் சாப்பிட்டார் நமது தந்தை. நாட்டாமை வேலை செய்து சம்பாதித்தார், ஸ்ரீவீர் ஓட்டி சம்பாதித்தார். அந்த காலத்தில் 50 வருடத்துக்கு முன்னர் கரத்தையிலே விறகு வெட்டி சம்பாதித்து வளர்த்தார். அந்த காலத்திலே முதுகிலே விறகு சுமந்து நமக்கு செலவழித்தார். நினைக்கிறோமா சபர் எந்த இடத்தில் இருக்கிறது என்று தெரியுமா? கண்ணியமான தாய்மாருக்கு தந்தைகளுக்கு பெற்றிய வேண்டிய கடமை. இதை மாத்திரம் பேசினாலே நேரம் இடம் கொடுக்காது, அடுத்ததாக என்ன தெரிவித்து செல்கிறேன். அடுத்ததாக நாம் உருவாகுவதற்கு நமக்காக தியாகம் செய்தவர்கள் தான் நமது ஆசான்கள், நமது ஆசான்கள், ஆசிரியர்கள். அது மார்க்கத்துறையாக இருக்கலாம், அது கலைத்துறை மார்க்க அறிவாக இருக்கலாம், அது ஏனைய பட்டப்படிப்பாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, எவ்வளவு தியாகத்தோடு நம்ம கற்பித்தார்கள், எவ்வளவு தியாகத்தோடு நம்மை அறிவாளிகள் ஆக்கினார்கள், எத்தனை ரூபாய் சம்பளத்துக்கு அவர்கள் தொழில் புரிந்தார்கள். இன்று நோயாளிகளாக இருக்கிறார்கள், இன்று வீட்டோடு முடங்கி கிடக்கிறார்கள், ஐந்தாறு குமரிகளை வைத்து முடித்துக் கொடுக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவரிடம் படித்த மாணவன் இன்று ஐந்து தொழிற்சாலைகளின் தொழிலதிபர், அவரிடம் படித்த மாணவர் இன்று உள்நாடு வெளிநாடு என்று ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரி, அவரிடம் கணக்கு படித்த அக்கவுண்டர் இன்று மாதம் 2.5-3 லட்சத்துக்கு தொழில் புரிகின்றார், அவரிடம் படித்த நீதிபதி இன்று கோடிக்கணக்கு சம்பாதிக்கிறார். ஆனால் 10,000-10,000 வாங்கிக் கொண்டு குமரக்காரியமும் முடியாமல் கடன் தொல்லையோடு நோய் ஆபரேஷனுக்கு பணமும் இல்லாமல் வசிப்பதற்கு ஒழுங்கான வீடும் இல்லாமல் எத்தனை ஆசான்கள், எத்தனை உஸ்தாதுமார்கள் இன்று முடங்கி கிடக்கிறார்கள். நாம் கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் முடிக்கலாம், நாம் ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் PhD செய்யலாம், நாம் துறை சார்ந்த பட்ட படிப்புகளை முடிக்கலாம். மறக்க கூடாது, நாம் மறக்க முடியாது அந்த நிலத்தில் நமக்கு ஆனா எழுத பழக்கியவர்களை, மறக்க முடியாது கையை பிடித்து ஆவண்ணா எழுதி பழக்கியவர்களை, மறக்க முடியாது நமக்கு ஆனா இம்மண்ணா மாவண்ணா என்று படித்து தந்தவர்களை. இது எல்லோரும் சம்பந்தப்பட்ட துறை. ஆனா இம்மண்ணா மாவண்ணா எல்லோரும் படித்திருக்கிறோம். இன்றிருக்கின்ற உளமாக்களும் தமிழ் படிக்கும் பொழுது படித்தார்கள். 2 2 4 இன்று நாம் பார்க்கின்ற கணக்கு அக்கவுண்டர்மார்களே, கோடிக்கணக்கு கோடிக்கணக்கு அக்கவுண்ட் பார்க்கிறோம். ஆனால் 2 2 4 என்று படித்து தந்த ஆசானை மறக்க முடியாது. மறப்போம் என்றால் நன்றி கட்டவர்கள், நன்றி கட்டவர்கள். 10 5 கழித்தால் 5 என்று படித்து தந்த இன்று நாம் பார்க்கின்ற கணக்கு 500 கோடி 1000 கோடி 1000 மில்லியன் கணக்கு பார்க்கிறோம். ஆனால் நமக்கு 1000 500 கழித்தால் 500 என்று படித்து தந்த ஆசான்களை மறக்க முடியாது. இதைத்தான் நான் பேசுகிறேன். எந்த நிலையில் வைத்திருக்கிறோம் நமது ஆசான்களை, எந்த நிலையில் வைத்திருக்கிறோம் நமக்காக தியாகம் செய்கின்ற இந்த நமது மூதாதைகளை. எத்தனை பேர் நோயாளி, ஆபரேஷன் பண்ண வேண்டும், 30 லட்சம், இந்த 3 லட்சமும் சேரவில்லை. வீடு 3 பேச்சஸ், 5 குமரு, 5 குமருகள், 3 பேச்சஸ் வீடு. மூத்த குமருக்கு 30 வயது, இன்னும் திருமணம் முடியவில்லை. ஏன்? நகை போட பணம் இல்லை, வீட்டை கட்ட பணம் இல்லை. நமக்கு படித்து தந்த ஆசான்கள் மார்க்கத்துறை எழுதி கொண்டால் இன்று குர்ஆன் ஆயத்துக்கு 1000 விளக்கம் சொல்கின்ற முஃபஸ்ஸிர், மின்பரவை ஏறி பிரசங்கம் நிகழ்த்துகின்ற ஹதீப், ஆயிரக்கணக்கான மாணவருக்கு பாடம் நடத்துகின்ற உஸ்தாத், இன்று சட்டத்துறையிலே PhD கலாநிதி, குர்ஆன் விரிவுரையிலே MA, அங்கே இலக்கிய அரபு இலக்கியத்திலே BA, யூனிவர்சிட்டியிலும் லெக்சர் பண்ணுகிறார். ஆனால் 1 லட்சத்து மேலே 2 லட்சத்து கீழே என்று படித்து தந்த லெப்பையை மறக்க முடியாது, லெப்பையை மறக்க முடியாது. லெப்பை காலம் என்று இருக்கின்ற உளமாக்கள் மேதைகள் எல்லாம் அந்த லெப்பையிடம் படித்தவர்கள். அந்த லெப்பையை மதிக்காமல் நீங்கள் மேலே உயர முடியாது. இதுதான் தலையங்கம். கண்ணியமானவர்களே, என்று சொன்னவர்களை மறக்க முடியாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று 7 சிராத், 7 சிராத் முடித்த காரி, 10 சிராத் முடித்த அஷர சிராத், 10 சிராத் சிறையில் தேர்ச்சி பெற்ற காரி சூரா ஃபாத்திஹாவை சில ஆயத்துக்களை 10 முறைப்படி ஓதுவார். ஆனால் அவர் மறக்க முடியாது. முதலாவது தக்ரீஸுல் குர்ஆன் தாலீம் கிதாப் படித்து தந்தவர்களை, தாலீம் குர்ஆன் படித்து தந்த முஅல்லிமாவை மறக்க முடியாது. எப்படி வைத்திருக்கிறார் நமது மூதாதை என்று நாம் ஒரு வசனம் படித்தால், எந்த பாசையில் படித்தாலும் நாம் ஆங்கிலத்திலே எஸ் என்ற வார்த்தை சொல்கிறோம். உதாரணம், எஸ் வைஇ எஸ் எஸ் மூன்றெழுத்து அதை என்று பாவிக்கிறோம், பட் என்று பாவிக்கிறோம், பியூட்டி மூன்றெழுத்து அதை சேர்த்து வாசிக்க முன்னர் மொண்டசூரியிலே பாடல் வகுப்பிலே ஏ பி சி டி படித்து தந்த நேசரி டீச்சரை மறக்க முடியாது, மறக்க முடியாது. மறந்தால் கண்ணியம் இடையில் கிளியும் கேவலம் ஏற்படும். நன்றியுள்ளவர்கள் முன்னேற்றார்கள். நபி அவர்கள் பணத்தை மறக்க மாட்டார்கள். பால் கொடுத்த பெண் ஹலீமா சாதியா ரதியல்லாஹு அன்ஹா, பால் கொடுத்தது நபிக்கு பெருமை அல்ல, ஹலீமாவுக்கு தான் பெருமை. வரலாற்று ஆசிரியர் சொல்வார்கள், நபிக்கு ஹலீமா பால் கொடுக்கவில்லை, நபிதான் ஹலீமாவுடைய மார்பகத்தில் பால் சுரப்பதற்கு நபியுடைய பரக்கத்து தான் காரணம். அப்படி இருந்தும் பெருமையோடு பேச மாட்டார்கள். எனக்கு பால் கொடுத்ததாய் கால் மடித்த இடம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள். தாயை கண்டால் கூப்பிடுவார்கள், வளர்ப்பு தாய் பெற்ற தாயையே ஒதுக்குகின்ற காலம். பெற்றாயை குடிசையில் அடைத்து வைத்து விட்டு பெரிய பிரதேசிலே வாழ்கின்ற மூதேவித்தனமான காலம். யாரும் கோபிக்க வேண்டாம். சில வார்த்தைகளை அப்படியே உச்சரித்தால் தான் ஆள் மனதில் படும் என்பதற்காக உச்சரிக்கிறேன். என்னை மன்னிக்க வேண்டும். யாருடைய மனதாக நான் நோவுகின்றபடி பேசினால் நான் என்னுடைய உள்ளத்தில் உதிப்பவைகளை பேசுகிறேன். பத்து ஹஜ்ஜி, சிலர்கள் அரைச்சதம் முடித்து விட்டார்கள். ஹஜ்ஜில் இருக்கிறார்கள், ஹஜ்ஜில் அரைச்சதம். 25 வயதிலிருந்து 75 வரைக்கும் ஹஜ்ஜி செய்கிறார்கள். 50 ஹஜ்ஜிகள், ஒரு வருடத்துக்கு 3 உம்ராக்கள். இத்துணைக்கும் வாப்பாவுக்கு நெஞ்சு வருத்தம். ஆபரேஷன் பண்ணுவதற்கு வெயிட்டிங், மகன் அதற்குரிய பணத்தை ஏற்பாடு செய்யவில்லை. வாப்பாவுக்கு மருந்து வாங்குவதற்கு மாதம் 2000-3000 தான் செலவாகிறது. ஆனால் வருடத்துக்கு 3 உம்ராக்களை குடும்பத்தில் 5 பேரா 2 லட்சம் வீதம் 10 லட்சம் செலவழித்து உம்ரா செய்கிறார் என்றால் இவர் பெற்றோரை ஒதுக்கியவில்லை. இவர் ஹாஜி பட்டம் 100 ஹஜ்ஜிகள் முடிக்கலாம், பெற்றோருடைய துவா இல்லாமல் சுவர்க்க வாடையும் கிடைக்காது. காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் மௌத்தாகலாம். பெற்றோருடைய அதிருப்தி இருந்தால், ஆசான்களை மதிக்காதவராக இருந்தால், முன்னோர்களை சகிப்பவராக ஏசுபவராக இருந்தால் சுவர்க்கத்துக்கு போக முடியாது. இதுதான் குணம், இதுதான் அகலாத், இதுதான் சுற்று. கண்ணியமானவர்களே, ஊரில் எத்தனை பழையமானவர்கள், அது மார்க்கத்துறையாக இருக்கலாம், அது பாடசாலை கல்வியாக இருக்கலாம், அது யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், எத்தனை பழையமானவர்கள். ஒரு 1000 பேர் சேர்ந்து 100 ரூபாய் போட்டால் எவ்வளவு? 1 லட்சம். சேருடைய வீட்டில் 4 சுவர்கள் எழுப்பி கொடுக்க முடியாதா? 1000 மாணவர்கள் 200 ரூபாய் போட்டால் 2 லட்சம், 300 போட்டால் 3 லட்சம், 500 ரூபாய் போட்டால் 5 லட்சம். 1000 மாணவர்கள் என்ன, 500 மாணவர்கள் 1000 ரூபாய் போட்டால் 5 லட்சம், 200 மாணவர்கள் அங்கே 5000 ரூபாய் போட்டால் அங்கே கண்ணிய மாணவர்களே வந்துவிடும். 5 லட்சத்துக்கு மேலே 10 லட்சம் வந்துவிடும். இப்படி போட்டு நாம் ஒரு மாத ஒரு வருடத்துக்கு ஒருவர் என்னுடைய ஒரு சேரை எத்தனையோ பேர் ஊருக்குள் இருக்கிறார்கள். தாய்க்கும் படித்து கொடுத்து, தந்தைக்கும் படித்து கொடுத்து, பிள்ளைக்கும் படித்து கொடுத்து, பேரப்பிழந்து 4 பரம்பரைகளுக்கு படித்து கொடுத்த மூதாதையர்களும் நமது ஊருக்குள் நாட்டுக்குள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவர்களை இனம் கண்டோமா? ஆடம்பரம் சொல்ல தேவையில்லை. அந்நியர்களுடைய கலியாட்டங்களுக்கு ஏன் அவனை நாம் சமாளித்து வைக்க வேண்டும்? லஞ்சம், அந்த அரசியல்வாதிக்கு, அந்த போலீஸ் அதிகாரிக்கு என்று அள்ளிக் கொடுக்கிறோமே. நமது பெற்றோர்கள், நமது ஆசான்கள், நமக்காக தியாகம் செய்தவர்கள் இன்று முடங்கி கிடக்கிறார்களே. பேருக்கு 3 சமரி ஒரு மாணவர் முன் வந்து, நான் இன்று மாதம் 2 கோடி சம்பாதிக்கிறேன் சார். டீச்சர், நீங்கள் படித்து தந்த அறிவுதான், இன்று நான் அக்கவுண்டராக, லோயராக, டாக்டராக இருக்கிறேன், உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது டீச்சர்? சுமரிகாரி நடக்க வேண்டும். நான் அந்த பெண்ணுக்கு 1 பவுன் நகையை செய்து தருகிறேன். எத்தனை பேர் போனோம்? டீச்சர், கல்யாணமா மகளுக்கு எத்தனை சகன் சாப்பாடு போட போகிறீர்கள்? 100 சகன் தான் மகன், நான் 50 சகனை பொறுப்படுகிறேன். எத்தனை மாணவர்கள் போனோம்? ஹசரத், என்ன தேவை இருக்கிறது? என்ன தேவை இருக்கிறது? சிலப்போட்டு இருக்கிறது சொல்ல மாட்டார்கள். உலமாக்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள், ஈமான்தாரிகள், தேடி போங்கள். அல்லாஹ்வை சொல்லுகிறான், லா யஸ்அலூன அன்னாஸ இல்ஹாபா, மக்களிடம் செஞ்சு கதறி என்ன வடிந்து கேட்க மாட்டார்கள். அப்படியானவர்களை தேடி சென்று செலவழியுங்கள். புறநாயகம், அப்படியா? 50 சகன் நான் பொறுப்பு, எத்தனை பேர் எடுத்தோம்? இங்கே மாணவர்களே, இது 2வது தரப்பினர். நமது ஆசான்கள் எவ்வளவு காய்ச்சலோடு எத்தனை பாடல் நடத்தினார்கள், தலைவலியோடு எத்தனை பாடல் நடத்தினார்கள், வகுப்பில் இருந்து கொண்டே டேப்லெட் எத்தனை ஆசான்கள் போடுகிறார்கள், வகுப்பில் இருந்து கொண்டு டேப்லெட் போடுகின்ற எத்தனை ஆசான்கள், நம்முடைய பேசுக்குள் பணம் நிறைந்திருக்கிறது, நமது ஆசான்களுடைய பேசுக்குள்ள டேப்லெட் நிறைந்திருக்கிறது. மூன்று வரியை வாசித்து விட்டு நான்காவது வரிக்கு டேப்லெட் போடாமல் வாசிக்க முடியாது, இழப்பு நோய். எத்தனை ஆசான்கள் சேர்த்தோம் அவர் செலவை, என்ன நோய், ஆபரேஷன் பண்ணுவோமா, பெரிய ஒரு விசேஷமான டாக்டரிடம் காட்டுவோமா, இந்தியாவுக்கு கொண்டு போவா, நான் பிளைட் ஏற்பாடு செய்கிறேன், டிக்கெட்டை ஏற்பாடு செய்கிறேன், சார் ரெடியாகுங்கள், உஸ்தாத் ரெடியாகுங்கள், உங்களுக்கு ஆபரேஷனா, உங்களுக்கு நல்ல டாக்டரை காட்டுவோம், கேட்டோமா? எத்தனை பேர் வகுப்பிலே இருமுகிறார்கள், நெஞ்சு வருஷம் பாடத்துக்கு வராமல் இருந்தார்களா? அப்படி வராமல் இருந்தால் நாம் இந்த அறிவாளிகளா, முட்டாள்களா? சிந்திப்போம். இந்த துறையில் நாம் முன்னேறி இருக்கிறோம் என்றால் முன்னோர்களுடைய தியாகம், முன்னோர்களுடைய வியர்வை, முன்னோர்களுடைய நடை, முன்னோர்களுடைய என்ன அர்ப்பணிப்பு, மறக்க முடியாது. தவிர்க்க போனால் ஜுவாவை அனுப்ப வேண்டும், அவர்களுடைய பெயரில் சதக்கா ஜாரியாவை, அவர்களுடைய குடும்பத்தை கவனிக்க வேண்டும். பேர்தான் தவிர்க்க போய்விட்டார் என்று விடக்கூடாது, பேருடைய குடும்பத்துக்கு என்ன தேவை, டீச்சருடைய குடும்பத்துக்கு என்ன தேவை, செய்தோமா? மூன்றாவது தரப்பினர், சமூக சேவைகளிலே மூன்றாவது தரப்பினர், இந்த மூன்று தான் நான் எடுத்து தலையங்கள். பெற்றோர்கள் சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்பதால் சுருக்கிக் கொண்டேன். ஆனால் இந்த துறையில் நீங்கள் இன்னும் ஆழமாக தகவல்களை அறியலாம், அறிந்திருக்கிறீர்கள், செயல்படுத்தலாம். ஆசான்கள் மூன்றாவது நமக்காக. இந்த தலைப்பு என்னிடம் யாரும் சொல்லி பேசவில்லை, முன்னால் எனக்கு அபிப்பிராயம் சொல்லப்படாத தலைப்பு, என்னுடைய இஷ்டஹாரா இந்த மிம்பருக்கு, இந்த நாளைக்கு, இந்த குத்துபாவும் தலையங்க பொருத்தமான தலையங்கத்தை யாவா எனது உள்ளத்தில் போட்டு என்னை பேசவை என்ற ஒரு துவாவோடு தான் நான் பேசுகிறேன். மூன்றாவது சாரார் தான் நமக்காக ஆயுளை அர்ப்பணித்த நமது மஸ்ஜித் மதரசா இஸ்லாமிய பொது நிலையங்களுடைய பணியாளர்கள், மஸ்ஜிதுடைய இமாம், மஸ்ஜிதுடைய மாஸ்ஜித், மஸ்ஜிதிலே தொழிற்சாலை நின்றவர், மதரசாவிலே சார் பிரின்சிபல், பாடசாலையிலே அதிபர், ஆசான்களை பொதுவாக சொன்னேன், கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, சமகால என்ன நிகழ்காலத்திலே செய்து கொண்டிருக்கின்ற சேவகர்கள், செய்துவிட்டு வைத்திருக்கின்ற சேவகர்கள், முன்னே தலைப்பில் சேருவார்கள், செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை இப்பொழுது நான் ஒரு சொல்லி காட்டுகிறேன். கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுடைய சேவை, அவருடைய அந்தஸ்தை நான் சொல்ல தேவையில்லை. இமாமுடைய அந்தஸ்து என்ன, அவர் தொழுவிக்கும் பொழுது அவருக்கு பின்னால் நின்று தொழுகின்ற அனைவருடைய நன்மை, சம நன்மை அவருக்கும் கிடைக்கும். எவ்வளவு பாட்டி அது அவருக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அவருடைய நிலைமை என்ன, மதரசா மஸ்ஜித் இஸ்லாமிய நிறுவனங்கள் இஸ்லாத்துக்காக தன்னே, சமூகத்துக்காக பாடசாலை, இவர்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்கிறது? நான் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன், முடிக்கும் நேரம் வந்துவிட்டது, நான் இதை சுதந்திரமாக என்னுடைய சுய விருப்பப்படி பேசுகிறேன் என்பதை அடிக்கடி நான் சொல்லிக் கொள்கிறேன். நெகட்டிவாக பார்க்க வேண்டாம், நீங்கள் இதை பாசிட்டிவாக எடுங்கள். கண்ணியமானவர்களே, இன்று சாதாரணமாக நாள் சம்பளம் எவ்வளவு, ஒரு மெயின் பாஸுடைய கோலேனுக்கு எவ்வளவு சம்பளம், 1000 ரூபாய்க்கு குறைய வருவானா? 3 நேரம் சாப்பாடு கொடுத்து, 2 நேரம் டீ, 1 நேரம் பிளேன் டீ, அல்லது அரை மணித்தியாரத்துக்கு ஒருக்கா டீ பிளேன் டீ, 1300-1500 ரூபாய் போட வேண்டும், 1000 ரூபாய் போடுவோம். மாதம் சம்பாதிக்கிறான் 30,000, மெயின் பாஸ் அவன் 45,000-50,000 வரைக்கும் போகலாம் கட்டிடத்தை போட்டு. சாதாரண நாட்டாமையுடைய சம்பளம் எவ்வளவு, இவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் தான், ஆனால் காலையில் கஷ்டப்படுகிறார்கள், பகலைக்கு வீட்டுக்கு போவார்கள், பகலில் கஷ்டப்படுகிறார்கள், மாலையில் வீட்டுக்கு போய் விடுவார்கள். ஆனால் நமக்காக பெருநாளையும் தியாகம் செய்கின்ற தியாகிகள், இந்த மஸ்ஜிதுடைய இமாம்களும் மாசிகளும், பத்தியுடைய கடமை புரியக்கூடியவர்களும், மதரசாவுடைய ஆசான்களும், பாடசாலை வேறு ஊரை சேர்ந்தவர், இந்த ஊருக்கு லீவ் இல்லாவிட்டால் ஷோட் லீவாக இருந்தால் ஊரில் தான் அவருடைய பிறந்தார், இவர்கள் எந்த நிலையில் இருந்திருக்கிறோம்? கண்ணியமானவர்களே, சற்று சிந்திப்போம். எல்லாமே நிர்வாகத்திலே பொறுப்பன்றி நாம் ஒதுங்க முடியாது, நாமும் தான் தொழுகிறோம். பிச்சை கேட்கின்ற வசூல் பண்ணுகின்ற ஹுத்பா அல்ல, மனிதத்தன்மையை திறக்கின்ற ஹுத்பா. உங்களோட வசூல் பண்ணுகின்ற ஹுத்பா அல்ல இது. நான் ஒரு ஆலிம், நான் ஒரு ஆலிம், நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும், என்னை தூக்கி வைக்க வேண்டும் என்ற ஹுத்பா அல்ல. எந்த அளவு நாம் நடத்துகிறோம் என்ற ஹுத்பா. வார்த்தைகள் கடினமாக இருந்தால் மன்னித்துக் கொண்டீர்கள். நான் சொல்வது உண்மை என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. இவர்களுடைய சம்பளத்தை நான் இங்கே சொல்லவில்லை. ஆனால் கசப்பான கேவலமான சில நிகழ்வுகள் நடக்கின்றன. உதாரணம், இது நிர்வாகத்தை காட்டுகின்ற ஹுத்பா அல்ல. தயவுசெய்து நான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த மத்தியில யார் யார் நிர்வாகிகள் என்று எனக்கு தெரியாது. இந்த ஊரில் இருக்கின்ற மசீதிகளில் யார் யார் நிர்வாகிகள் என்று தெரியாது. நான் உலகத்துக்கு பேசுகிறேன். நிர்வாகிகள் சிலர் இருக்கிறார்கள், சுத்தி காட்டுகின்றதல்ல, நான் முழு உலகத்துக்கும் பேசுகிறேன். இப்படி ஒருவர் இருந்தார், தகவல் இல்லை. உதாரணம், அதனர் வீட்டுக்கு போனார், லீவில் போனார். வரும் பொழுது ஒரு இரண்டு மண்ணுத்தியாலும் தாமதித்து விட்டது. அதனர் வியாழக்கிழமை போகின்றீர்கள், வெள்ளிக்கிழமை போகின்றீர்கள், திங்கட்கிழமை நுகர்த்தொழிவிக்க வேண்டும். சட்டம் ஜெயிலர் ஆய்வர், கைதி ஆய்வர், அடிமை ஆய்வர், என்ன தாளுக்கு கைக்கு மடிகின்ற வேலைக்காரன் ஐவர், அல்லாஹ் கண்ணியப்படுத்தியவர், மாசின் போறது சரி, லுஹர் பாங்கு பள்ளியில செல்ல வேண்டும் சரி. மாசின் போனார், இரண்டு நாள் இருந்தார். இமாம் போனார், இரண்டு நாள் இருந்தார். மூன்றாவது நாள் மனைவிக்கு வருத்தம், ஆஸ்பத்திரியை கொண்டு போக வேண்டும், மகரமான ஆண்கள் இல்லை, ஹாஸ்பிட்டலை கொண்டு போயிருக்கிறார். லுஹர் தொழுகை முடிந்ததும் போல் வருகிறது, வீட்டிலே இருந்து விடுங்கள். மனிதத்தன்மை உள்ளவன் என்ன கேட்பான், ஹசரத் லுஹருக்கு வரவில்லை என்ன நடந்தது. அவர் சொல்வார், என்னுடைய மனைவிக்கு வருத்தம், ஆஸ்பத்திரியிலே ஐசியூவில் அட்மிட் பண்ணிருக்கிறேன். சஸ்தியுடைய தோலை பார்த்த ஹசரத் அடுத்த பெட்டிலே படிக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம். நான் பதறிக் கொண்டிருக்கிறேன், மனைவி ஆஸ்பத்திரியில் போட்டு என்னுடைய பிள்ளைக்கு வருத்தம், நான் ஆஸ்பத்திரியில பதறிக் கொண்டிருக்கும் பொழுது சஸ்தி கோல் எடுத்து வீட்டிலே நின்று விடுங்கள். வருவதாக இருந்தால் ஒன் டே நோப்பே நோப்பே போடுகிறார்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் ஈட்டிய வீட்டிய போயிட்டிருக்கீங்களா நோப்பே போடுவதற்கு? நான் யாரையும் பிடிச்சு காட்டவில்லை. ஒரு நிமிடங்களில் தமிழ் பிரச்சனை முடிக்கிறேன். ஒரு சில நிமிடங்கள் சற்று நீண்டாலும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தலையகத்தை முடிக்க போகிறேன். ஈட்டிய வீட்டிய போயிட்டிருப்பவருக்கு உரிமை இருக்கிறது சம்பளத்தில் நோக்கை போடுவதற்கு. எப்படி நடத்துகிறோம் நமது இமாம்களை? இப்படியானவர்களுடைய பிள்ளைகள் ஆளுங்கள் ஆகினாலும் சமூகம் அந்த பிள்ளைகளை மதிக்காது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யார் உலமாக்களை மதிக்கவில்லையோ அவருடைய குடும்பத்திலே பெரிய மாமேதை உருவாகினாலும் ஊரில் ஒதுக்கப்படுவார். யார் உலமாக்களை மதித்து தன் போன்று காப்பாரோ, மரியாதையோடு காப்பாரோ, அவருடைய பிள்ளை மடையனாக இருந்தாலும் அந்த குடும்பத்தை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ், இது வரலாற்று உண்மை. மாதினிமா இவர்களை மதிக்க வேண்டும். இவருடைய வீட்டு தேவைகள் அவங்க தெரியுமா? நான் இறுதியாக ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். அண்மை நடந்த நிகழ்வு, ஊரை சொல்லாமல் இருப்பது பொருத்தம், ஆனால் நிகழ்வு உண்மை, ஊர்ஜீதமான தகவல், நேரடி தொடர்பு சம்பவத்திற்கு. வாட்ஸ்அப்பிலும் வைபரிலும் பேஸ்புக்கிலும் பார்த்த விடயம் அல்ல இது. நேரடியாக பாதிக்கப்பட்டவருடைய வாயால் வந்து செய்தி. ஒரு இமாம், நான் இமாம்களுக்கு வக்காலத்து வாங்கவில்லை, மாதங்களுக்கு வக்காலத்து வாங்கவில்லை, பெற்றோர் ஆசார் இந்த சமூக சேவகர்கள் இவர்கள் சமூக பேருடைய கலையம் நோம்பு பெறினார். மனிதனுக்கு இப்படியும் இருக்க மனசு இருக்குமா என்று சிந்தித்து பாருங்கள். கண்ணியமானே, எத்தனை பெருநாட்கள் ஊரில் அவர்களுடைய ஊரில் மனைவி பலகாரத்தை சுட்டு, என்னுடைய வாப்பா பெருநாளைக்கு வர வேண்டும் என்று புஸ்தாடை அணியாமல் எத்தனை பிள்ளைகள், என்னுடைய வாப்பா வாங்கி தந்த உடுப்பை வாப்பாவுக்கு முன்னால் தான் உடுப்பேன் என்று எத்தனை பிள்ளைகள் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, பெருநாள் அன்றும் அசர் தொலைவித்து விட்டு தான் போக வேண்டும், சவ்வால் முதல் நாள் பெருநாள் இரண்டாம் நாள் தான் போக வேண்டும் என்று கட்டுப்படுத்தி வைக்கிறோமே பனிஷ்மெண்டாக. சிந்திப்போம், நம்மை அல்லா இது போன்ற ஒரு கட்டத்தில் இருக்குவான். இது பத்துவா அல்ல, யார் ஒரு சில சகோதரர்கள் கஷ்டத்தை ஏற்படுத்துவாரோ அல்லாஹ் அவரே கஷ்டப்படுத்துவார். கஷ்டப்படுத்து என்று நபியர்கள் துவாவை செய்தார்கள். நோம்பு பெருநாள் காலை சாப்பாடும் வரவில்லை, காலை சாப்பாடும் வரவில்லை. பெரும்பயிறு பெருநாள் தினம் என்று பள்ளியுடைய மத்தியுடைய இமாம் கடைக்கு போய் சாப்பிடலாமா? போமோ வருமா, மனக்கு வருமா? பகல் நேரம் துபத் தொழுகை முடிகிறது, பகல் சாப்பாடு வரவில்லை. இப்படி நடத்துகின்ற மிக படுமோசமான காலத்தில் நாம் வாழ்வதனால் தான் நான் இதை மிக தெளிவாக முன்வைக்கிறேன். இறுதி நண்பருக்கு அழுகையோடு கோல் போகிறது. நண்பருக்கு அந்த நண்பர் தான் நடந்து சொன்னார், உறுதியான தவறு. நண்பருடைய பெயரை சொல்லி காலை சாப்பாடும் சாப்பிடவில்லை, பகல் சாப்பாடும் இன்னும் வரவில்லை. இப்படிப்பட்ட மூதேவித்தனமான காலத்தில் நாம் வாழ்கிறோம். இப்படிப்பட்ட கல் நெஞ்சக்காரர்களை தயவு செய்து நிர்வாகத்தின் பக்கம் எடுக்க வேண்டாம். எடுத்தால் நாங்களும் கபிரிலே நெருப்பை அனுபவிப்போம். மதிக்க வேண்டும், மதிப்பால் தான் நமது பரம்பரை அல்ல உயர்த்துவார். நாம் மிதித்தால் நமது பரம்பரையை குளிக்குள்ளே அல்ல தள்ளிவிடுவார். எனவே கண்ணியமானவர்களே, பிரதானமான மூன்று சாரர்களை முன்வைத்தேன். பெற்றோர்களை மறக்க முடியாது, ஆசான்களை மறக்க முடியாது, பள்ளி மஸ்ஜித் இப்படியான மதரசா பாடசாலைக்கென்று தன்னை அர்ப்பணித்தவர்களை மறக்க முடியாது. மறக்காமல் இருந்தால் அல்லாஹ் நம்மை ஞாபகப்படுத்துவான், ஞாபகம் ஓட்டுவான், சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உண்மையான நன்றி உள்ளடியார்களாக நம்மை மாற்றுவானாக. தலைமுறை பாவங்களை பிடித்தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை பிடித்தருவாயாக, முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை பிடித்தருவாயாக, யார் உண்மையான ஈமானி தருவாயாக, உண்மையான அசலாகி தருவாயாக, யார் உண்மையான இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, சாராள மனசை தருவாயாக, விசால மனப்பான்மையை தருவாயாக, மற்றவர்களை மதிக்கின்ற பண்பை தருவாயாக, மற்றவர்களை மட்டந்தத்துகின்ற பழக்கத்தை இல்லாமல் ஆகுவாயாக, மற்றவர்களை கட்டுப்படுத்துகின்ற பழக்கத்தை இல்லாமல் ஆகுவாயாக, மற்றவருடைய தேவைகளே கரிசனை காட்டாத பண்பை இல்லாமல் ஆகுவாயாக, மற்றவருடைய தேவைகளிலே சமூக பட்டுள்ளவர்களாக நம்மை மாற்றுவாயாக. கலிமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்.